ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 32. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மாம் ஹி பார்த்தா வெபாஷத்ய ஏபி சோ பாபயோனயம் ஸ்திரியோ வைசஸ்ததசூத்ரம் தேபி யாந்தி பரம் கதிம். மாம் ஹி பார்த்தா வெபாஷத்ய ஏபி சோ பாபயோனயம் ஸ்திரியோ வைசஸ்ததசூத்ர தேபி யாந்தி பரம் கதிம். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜனஞ்சனசலாகயம் சக்ஷரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சுன்னவாதி பாஷாத தேச தாரிணிம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். பிரதாவின் மகனே, பெண்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 32 இருக்கும். லோகத்தில் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா யுனைடட் நேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கின்றது. சில பிரபுபாதர் சொல்வார், இவர்களுடைய பணி என்னவென்றால் உலகத்திற்கின்ற எல்லா மக்களையும் ஒன்றாக இணைப்பது இவர்களுடைய முக்கியமான பணியாக இருந்தது. இருந்த பொழுதிலும் அவர்களால் வந்து ஒரு மனிதர்களையும் இணைக்க இயலவில்லை. அந்த யுனைடட் நேஷன் அப்படிங்கிற அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கின்ற கொடி, ஒவ்வொரு நாட்டு கொடியும் அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது. என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஒரே கொடி, ஒரே 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 மாதிரியாக இணைப்பது மக்களை அப்படிங்கிறது துர்லபத்திலும் துர்லபமாக இருக்கின்றது. ஏனென்றால் பௌதீகமாக அது சாத்தியம் இல்லை. எவ்வாறு பௌதீகமாக நம்ம இணைக்க முடியும்? ஒருவன் கீழ் ஜாதின்றான், ஒருத்தன் மேல் ஜாதிங்கிறான், ஒருத்தன் படிச்சிருக்கின்றான், ஒருத்தன் படிக்கலன்றான், ஒருத்தன் வெள்ளங்கிறான், ஒருத்தன் கருப்புங்கிறான், ஒருத்தன் கூட்டாங்கிறான், ஒருத்தன் நெட்டாங்கிறான். இதுபோல் பௌதிகமாக நம்ம மனிதர்களை இணைக்க இயலாது. பகவான் இந்த பதத்தில் அருமையாக கூறுகின்றார், ஒரு மனிதன் எந்த எங்கே பிறந்திருக்கின்றான் அப்படிங்கிறதை பற்றி கவலை இல்லை, யார் வேணாலும் பக்தியை செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி பகவான் இந்த பதத்தில் வந்து கூறுகின்றார். மிக மிக முக்கியமான ஸ்லோகங்கள் பகவான் சொல்லிக்கொண்டே வருகின்றார். இந்த பதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான யார் வேணாலும் பக்திகள் செய்யலாம், எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. இவர் சூத்ரர், இவர் பிராமணர், பிராமணர் மட்டும்தான் பக்தி செய்ய வேண்டும், பகவானிடம் சரணடைய வேண்டும், அப்படி பிராமணர்கள் மட்டும்தான் பகவத்கீதையை படிக்க வேண்டும், இது போல கூற்றுகள் கிடையாது. பகவான் சொல்லுகின்றார், யாராக இருந்தாலும், எக்குலத்தில் பிறந்திருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், எல்லோருக்குமே பக்தி செய்வதற்கு பகவான் வாய்ப்பளிக்கின்றார், பக்தி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து பகவான் சொல்லுகின்றார். நம்ம யாராக இருந்தாலும் பரவாயில்லை, பகவானுடைய தாமரை திருவடியை நாம் பிடிக்க வேண்டும். நம்ம தாமரை திருவடியை நம்ம இப்போ பத்திரமாக பிடித்து கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பகவான் சொல்கின்றார், பராம்கதிம், பரமகதியை அடைய முடியும் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கின்றார். நம்ம சாதாரணமாக இந்த பௌதிக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் பலவிதமான வேற்றுமைகள் இருக்கின்றது, பலவிதமான ஜாதிகள் இருக்கின்றன, பலவிதமான மதங்கள் இருக்கின்றன. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, அது போன்ற, நான் பிராமணர் குலத்தில் பிறந்துள்ளேன், நீ வைஷ்ய குலத்தில் பிறந்துள்ளாய், சூத்ர குலத்தில் பிறந்துள்ளாய், நீ எல்லாம் சூத்ரன், நான் எல்லாம் பிராமணன், இது போன்ற கருத்து வேறுபாடுகள், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக ஸ்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தனி சுனிச்செய்வ ஸ்வபாக்கேச்ச பண்டிதா சமதரிஷ்ணக. பண்டிதன் அப்படின்னா யார் அப்படின்னா பிராமணரையும் நாய் திங்கும் மனிதனையும் யானையையும் நாயையும் எவன் ஒருவன் சமமாக பார்க்கின்றானோ அவனே பண்டிதன் என்று அழைக்கப்படுகின்றான். எப்படி கேட்கலாம் ஒருத்தர், எப்படி என் பிராமணரையும் நாய் திங்கிற மனிதனையும் யானையையும் பன்றியையும் எப்படி ஒன்றாக பார்க்க முடியும், அவர் என்ன கூறுடா அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, அவர் சரீரத்தை பார்ப்பதில்லை, பண்டிதர் அப்படிங்கிறவர் ஆத்மாவை பார்க்கின்றார். எல்லாருடைய உடம்புலையும் ஆத்மா இருக்கின்றன. ஒரு கொசு, சின்ன கொசு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கொசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கொசுவிலையும் வந்து ஆத்மா இருக்கின்றது, பகவான் இருக்கின்றார் உள்ளே பரமாத்மாவாக, அவன்தான் வந்து பண்டிதன் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல் ஆன்மீக ஸ்தலத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. பகவான் இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார், பெண்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோருமே வந்து கீழ்குலத்தில் பிறந்தவர்கள் தான். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் கீழ்குலத்தில் பிறந்தவர்கள் தான். எங்கே கிருஷ்ணர் சொல்லவே இல்லையே, நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு வந்து பகவான் குறிப்பிட்டிருக்கின்றார். வேத சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது, கலியுகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றது. கலி கலவு சம்பவக, கலி கலவு சூத்திர சம்பவக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, மனிதன் எல்லோரும் வேலை செய்கின்றான். சூத்திரன் என்றால் யார் என்றால், அடுத்த மனிதனுக்கு வேலை செய்பவன் சூத்திரன் என்று அழைக்கப்படுகிறது. எப்போ ஒரு மனிதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டானோ, எப்போ ஒரு மனிதன் கையை நீட்டி சம்பளம் பெறுவதற்கு ஆரம்பித்து விட்டானோ, அவன் வந்து பிராமணன் கிடையாது, அவன் சூத்திரன் என்று அழைக்கப்படுகிறது. பிராமணர்கள் என்றால் யார் என்றால், பட்டண பாட்டன யஜன யாஜன, அவர்கள் சாஸ்திரங்களை படிப்பார்கள், மற்ற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இதுவே பிராமணர்களுடைய முக்கியமான தொழில். அவர்கள் ஒரு பொழுதும் வந்து சம்பளத்திற்காண்டி வேலை செய்வது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படிங்க அவர் உயிர் வாழ்வார் அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஆன்மீக விஷயங்களை பரப்புவார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பல விதமான சிஷ்யர்கள் இருப்பார்கள். அந்த சிஷ்யர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அரிசி பருப்பு போன்ற தானியங்களை வாங்கி கொண்டு வருவார். இல்லையென்றால் படிக்கின்ற குழந்தைகள் தட்சிணையாக, குரு தட்சிணையாக அவர்கள் கொடுப்பார்கள். அதை வைத்தே பிராமணன் சந்தோஷமாக வந்து குடும்பத்தை நடத்தி செல்வார், அவருடைய வாழ்க்கையை நடத்தி செல்வார். இதுபோல் வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து நான் ஞான வேதங்க வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கின்றார், அதற்கு 20,000 வருடத்திற்கு கொடுக்க வேண்டும், 30,000 கொடுக்க வேண்டும். அதுபோல் பிராமணர்கள் எதையும் வந்து இவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிர்ணயிப்பதில்லை. வந்து அவர்களுக்கு யதாசக்தி தட்சிணையை குழந்தைகள் என்னென்ன கொடுக்கின்றார்களோ அவரவர்களுக்கு முடிந்த வரைக்கும் அதை வைத்து கொண்டு பிராமணருடைய வாழ்க்கை ஓடுகின்றது. அதனால் இந்த பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, 100% கலியுகத்தில் இருக்கிற 100% மனிதர்கள் எல்லோருமே சூத்திரர்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்களை விட்டுவிடலாம், ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஆன்மீக உலகத்திலிருந்து பகவானால் அனுப்பப்பட்ட தூதர்கள், அவர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அவரை விட்டு விட்டு எல்லோருமே மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா சூதரர்களாக தான் இருக்கின்றார்கள். அதுபோல் நம்ம எப்போ ஆன்மீக ஸ்தலத்துக்கு வருகின்றோமோ அப்போ எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. பௌதிக ஸ்தலத்தில் இருக்கும்போது பல விதமான வேர்கள், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இந்த ஜாதி அந்த ஜாதி. ஆன்மீக ஸ்தலத்துக்கு வரும்பொழுது எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. ஏன் வேறுபாடுகள் கிடையாது அப்படின்னா, எல்லோருமே ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். நம்மளுடைய சரீரம்தான் மாறி மாறிக்கொண்டே இருக்கின்றது. நான் இப்போ வந்து ஆண் அப்படிங்கிற சரீரத்தில் இருக்கின்றேன், அடுத்த பிறவியில் சொர்க்கத்தில் கூட வந்து நமக்கு ஒரு தேவனாக சரீரம் கிடைக்கலாம், இல்லை வைகுண்ட லோகத்தில் கூட வந்து கிடைக்கலாம், பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால். அப்போ இது போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சரீரம் தற்காலிகமான சரீரம், ஆத்மா மட்டும்தான் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு பாவ புண்ணியங்களை எடுத்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நம்மளோட உண்மையான சரீர சொரூபம் நாம் யார் அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மா அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஆத்மா, அதில் எங்கே வேறுபாடுகள் எதுவும் கிடையவே கிடையாது. இது நல்ல ஆத்மா, இது கெட்ட ஆத்மா, அது போன்ற எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. எல்லோருமே ஆத்மா. அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லோருக்கும் தந்தை அப்படின்னு நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் எப்போ தந்தையோ அப்போ எல்லாருமே குழந்தைகள் தானே, அப்போ எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். ஒரு மனிதன் ஆழ்வார்கள் சொல்வது உண்டு, வைகுண்டம் புகுவது மன்னனின் விதியே. ஒரு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு பன்னியாக இருந்தாலும் சரி, ஒரு நாஸ்திகவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு அசுரனாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு வைகுண்டம் போயே ஆக வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம வந்து நித்தியமாக வசிக்க இயலாது. நம்ம இந்த பிறவியில் அசுரனாக கூட இருக்கலாம், அடுத்த பிறவியில் அவன் மனித பிறவி கிடைக்கும் பொழுது அவன் வந்து பக்தியை தொடங்கியே ஆக வேண்டும். வைகுண்டம் புகுவது மன்னன் விதியே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணோம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் கிளம்போம், அது என்ன பண்ணோம், ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா அதே பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து நிற்கும். எங்கேருந்து கிளம்புச்சோ அதே பஸ் ஸ்டாப்பில் தான் அங்கே வந்து நிற்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மா எங்கேருந்து கிளம்புச்சு அப்படின்னா வைகுண்ட லோகத்திலிருந்து கிளம்பி அது என்ன பண்ணுது, பிரயாணம் செய்து கொண்டே இருக்கின்றது. சரீரம் ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் பலவிதமான புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்காண்டி அழகா இந்த ஒரு மனிதன் நினைக்கின்றான், இந்த சரீரம் சரியில்லை, நாயினுடைய சரீரத்துக்கு போனால் நான் நன்றாக சுகத்தை அனுபவிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது பகவான் நாயினுடைய சரீரத்தை கொடுக்கின்றார். நாயினுடைய சரீரத்துக்கு சென்ற பிறகு அடடே, நாய் என்றால் கல் எடுத்து எல்லோரும் அடிக்கின்றார்களே, இது வேணாம், வேற ஒரு சரீரம் கிடைத்தால், மனிதர்களுடைய சரீரம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய சரீரத்தில் போகின்றார்கள். அதுக்கப்புறம் இது போல வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் ஆத்மா நுழைகின்றான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே ஒரு நாள் வைகுண்டம் சென்று அடைவது மன்னனின் விதியே. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வைகுண்டம் போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும், வைகுண்டம் போகணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி மட்டும்தான் பண்ண முடியும். கிருஷ்ண பக்தி பண்ணி தான் வந்து நம்ம வைகுண்டம் போக முடியும். இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 50,000 கொடுத்தா வைகுண்டத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, நான் போயிடலாம் அப்படின்னு பௌதிகத்தில் நம்ம வந்து சூதாடுறது போல், நம்ம திருட்டுத்தனமாக பணம் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறது போல், நம்ம பிளாக்கில் டிக்கெட் வாங்குறது போல் நம்ம வைகுண்டத்துக்கு வாங்க முடியாது. பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, பகவானோட நாமத்தை சொல்லி கொண்டே இருந்தோம் அப்படின்னா பகவானால் ஒரு நாள் வந்து வைகுண்ட விமானம் வந்து அழைத்து சென்றுவிடும் இந்த ஆத்மாவை. அதுபோல் நம்ம வந்து அப்படியே வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கணும்னா கூட வாங்கலாம். வைகுண்டம் செல்வதற்கு ஒரு தூய பக்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்தார் அப்படின்னா நம்ம வைகுண்டம் போகலாம். நம்ம வந்து இல்லை அப்படின்னா வந்து கிருஷ்ண பக்தி செய்து பகவானிடம் சரணடைய வேண்டும். பகவான் இங்கே சொல்லுகின்றார், யார் ஒருவர் என்னிடம் சரணடைகின்றார்களோ, பக்தியை செய்கின்றார்களோ, அவர்கள் வந்து பராம்கதியும் அப்படின்னு சொல்லுகின்றார், பரமகதியை அவர்கள் அடைகின்றார்கள் அப்படின்றார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கோள் காட்டுகின்றார், 2வது காண்டம் 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில், ஒரு மனிதன் வந்து சண்டாள குலத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, சண்டாள குலத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, சண்டாளன் அப்படிங்கிறவர் நாய் தின்பவர்கள், என்னங்க நாயெல்லாம் தின்பார்களா மனிதர்கள், அவர்களை எப்படி மனிதர்கள் என்று அழைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆமாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாய்கறி சாப்பிட்றவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் பாம்பு கறி சாப்பிடுவர்கள், அதுக்கப்புறம் பூனைக்கறி சாப்பிடுவர்கள், ஏன் மனுஷக்கறியே சாப்பிடுவர மனிதர்கள் இப்போது வந்து கொண்டே இருக்கின்றார்கள். கலியுகத்தில் இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் கோரமாக இருக்கும் கலியுகம். இப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தலை விரித்து ஆடுகிறது இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம் அப்படின்னா, இப்போவே இன்றைக்கே வைகுண்டத்துலேருந்து ஒரு விமானம் வந்துச்சு அப்படின்னா, ஐயா நீங்கள் வைகுண்டம் வரீங்களா, உடனே வரேன் அப்படின்னு நம்ம கிளம்பி போயிடலாம். அந்தளவுக்கு மோசமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அதிகரித்து கொண்டே தான் போவோம். எப்படி வந்து அதிகரித்து கொண்டே போகும், அதுக்கப்புறம் குறையும், அதிகரித்து கொண்டே போகும் குறையும், அதுபோல் வந்து அதிகரிப்பது குறைவது அதிகரிப்பது குறைவது, அதுபோல் அதிகரித்து கொண்டே தான் இந்த கலியுகத்தில் போகும். அதுபோல் சண்டாளன் ஒரு நாய் திங்கிற குலத்தில் பிறந்திருந்தாலும் எவன் ஒருவன் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்கின்றானோ, எவன் ஒருவன் வந்து தூய பக்தர்களுடைய சங்கத்துக்கு வருகின்றானோ, அப்போ அவன் முழுக்க முழுக்க தூய்மைப்படுத்தப்படுகின்றான். ஒரு மனிதன் எவ்வளோ இமயமலை எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு பாவங்கள் செய்து இருந்தாலும் ஒரு மனிதன் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் வந்து தூய பக்தர்களுடைய கிருஷ்ண பக்தர்களுடைய சங்கத்தில் வரும் பொழுது அவனும் தூய்மைப்படுத்தப்படுகின்றான். ஏன் தூய்மைப்படுத்தப்படுகின்றான் அப்படின்னா, பக்தி பாதை அப்படிங்கிறது மிகவும் பலம் பொருந்தியது. மிகவும் எவ்வளோ பலம் பொருந்தியது அப்படின்னா மிகவும் பலம் பொருந்தியது, நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சில பிரபுபாதர் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு விஜயம் செய்தார். அவர் 70 வயசு இருக்கும்போது சில பிரபுபாதர் செல்கின்றார். 70 வயசு நம்மளால் இருப்போமா இருக்க மாட்டோமா ஆண்டவனுக்கு தான் தெரியும். சில பிரபுபாதர் என்ன பண்ணார், 70 வயசு இருக்கும்பொழுது மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, அது போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்தார். அப்போ பல மனிதர்கள், சுவாமிஜி நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், 70 வயது ஆகிவிட்டது, நீங்கள் விருந்தாவனத்திலிருந்து பகவானுடைய பக்தி செய்து நீங்கள் வைகுண்டம் செல்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு சொல்கின்றார்கள், நீங்கள் மரணம் அடைந்தாலும் அடைந்து விடுவீர்கள், இந்த தள்ளாத 70 வயசில் செல்கிறீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சில பிரபுபாதர் சொல்கின்றார், இது எனது குருவினுடைய கட்டளை, நான் வந்து இறந்தாலும் பரவாயில்லை, நான் இருந்தாலும் பரவாயில்லை, இறந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி நான் எதையும் கவலைப்படுவதில்லை. என்னுடைய குருநாதர் கட்டளையிட்டிருக்கின்றார், மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று ஆங்கில மொழியில் பிரச்சாரம் செய் என்று சொல்லியிருக்கின்றார், அதை நான் நிறைவேற்றப் போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சென்றார். அப்போ போன பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் மனிதர்கள் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தார்கள். எப்போ ஸ்ரீல பிரபுபாதருடைய சங்கம் அவர்களுக்கு கிடைத்ததோ, அப்போ எப்போ வைர கல்கள் ஜொலிக்குமோ அதுபோல் மனிதர்கள் ஜொலித்து விட்டார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து 1965 வந்து சென்றார். அப்படி போயிட்டு என்ன பண்ணார், அங்கே இருக்கிற பக்தர்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் மிக மோசமான மோசமான மனிதர்களை என்ன பண்ணார், நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அவர்களை வைஷ்ணவர்களாக ஆக்கி விட்டார். தூய வைஷ்ணவர்களாக ஆக்கி அவர்கள்லாம் வந்து முடியெல்லாம் வந்து மொட்டை அடித்து சிக்கா வைத்து கண்டி மாலை துளசி மாலையெல்லாம் போட்டு இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார். முதல்ல வந்து ஒரு நிறைய பக்தர்கள் என்ன பண்ணார், ஸ்ரீல பிரபுபாதர் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வரும் பொழுது வெற்றி வகையோடு வருகின்றார். அப்படி வரும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் ஆச்சரியம், அமெரிக்க பக்தர்கள் வந்து விட்டார்களே இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இந்தியாவில் இருக்கிற மனிதர்கள்லாம் அமெரிக்கா நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்து அவர்கள் கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஆடடே அமெரிக்காரங்க பக்தி பண்ணுறாங்கப்பா, நம்மளும் பண்ணலாம்ப்பா. இத்தனை வருஷமாக ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு 40 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம இந்திய மக்கள்கிட்ட வந்து சொன்னார், எல்லாம் பகவத்கீதை படிங்க, அதை படிங்க, இதை படிங்கன்னு. ஒரு பயலும் ஆயத்திருக்கல, ஏ பகவத்கீதாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, ஒன்று ஒரு மண்ணும் தெரியாது ஒரு பயலுக்கும். இருந்தாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. என்னங்க தெரியும் அப்படின்னா, எது நடந்ததோ நன்றாக நடந்தது, பலனை இசை கடமையை இசை பலனை எதிர்பார்க்காது, இது மட்டும்தான் நம்ம மனிதர்களுக்கு தெரியும், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. இருந்தாலும் நம்ம மனிதர்கள் என்ன சொல்லி விடுவார்னா, எங்களுக்கெல்லாம் பகவத்கீதெல்லாம் தெரியுங்க, அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவர் படிச்சுட்டு இருப்பார், இதெல்லாம் தெரியுங்க நமக்கு, அந்த புராண கதை அதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். எப்போ இந்த அமெரிக்காவில் இருந்து இந்த பக்தர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார்களோ, அடடே அமெரிக்காரங்கெல்லாம் பக்தி செய்கிறாங்கப்பா, அப்போ நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மக்கள்கள் அப்போ தான் வந்து விழித்து பார்த்தார்கள். அதுபோல் பகவான் இங்கே சொல்கின்றார், எப்பொழுது தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறதோ, எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து பக்தியை ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் தூய்மை அடைந்து விடுகின்றான். அவன் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவன் வந்து எந்த குலத்தில் பிறந்திருக்கின்றான், எங்கே கிடைக்கின்றான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவலை கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் வந்து பக்தி பாதையை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு வந்து என்ன என்ன எந்த பிறவியில் பிறந்திருக்கின்றான், படித்திருக்கின்றானா, முன் தகுதிகள் எதுவும் தேவையா, அது போன்ற விஷயங்கள் எதுவும் கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது, பகவானை வழிபடும் பொழுது, பக்தர்களுடைய சங்கம் வைத்து கொள்ளும் பொழுது, பகவான் முழுக்க முழுக்க வந்து பக்தர்கள் தூய்மையாக விடுகிறார்கள். அப்படி தூய்மையாக விடும் பொழுது பகவான் இங்கே சொல்கின்றார், பராமகத்தையும் பரமகதியை அடைகின்றார்கள் அப்படின்னு. இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் எல்லோருமே வந்து தாழ்ந்த குலத்தில் தான் பிறந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்க என்பதை செய்வதே இல்லை. ஒரு பிராமணர் என்றால் அவர் வந்து பிராமணன் அப்படிங்கிறது குலத்தில் பிறப்பது பிராமணன் கிடையாது. ஒரு மனிதன் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், ஒரு சூத்திரருடைய வீட்டில் கூட பிறந்திருக்கின்றான். இருந்தாலும் அவருக்கு குணநலங்கள் இருந்தால் அவரை பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சமாதமா தபா சௌச்சம் சாந்திர ஆர்ஜவம் ஏவச்ச ஞான விஜயான மாஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். பகவான் வந்து 18வது அத்தியாயம் நம்ம செல்லும் பொழுது பிராமணர்கள் எவ்வாறு இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அப்படி இந்த கலியுகத்தில் வந்து கலவ சூத்திர சம்பவக எல்லோரும் வந்து சூத்திரர்கள். ஏனென்றால் எல்லோரும் வேலை செய்கின்றோம். ஒரு பிராமணர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அலுவலகம் சென்று அங்கே நம்ம சம்பளத்தை வாங்கும் பொழுது நம்ம வந்து சூத்திரர்களாக கருதப்படுகின்றன. அதனால் நம்ம எந்த குலத்தில் பிறந்திருக்கோம், எங்கே இருக்கோம், அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாமல் பகவானுடைய பக்தி செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்லை, பக்தி செய்யும் பொழுது பராமகதி பரமகதியை அடைய முடியும் என்று பகவான் இந்த பதத்தில் வந்து கூறுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.